இறைவனுடைய உதவியை கொண்டும் இறைவனுடைய வழிகாட்டுதலை கொண்டும் அவனிடமிருந்து பாதுகாப்பையும் கொண்டும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே தவிர நாம் படிப்பறிவை கொண்டும் மனிதர்கள் நமக்கு காட்டிய வழிமுறைகளை கொண்டும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை என்ற இந்த உண்மையுடன் இன்று நம்முடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. ஒவ்வொருவருக்கும் தான் செய்வது சரியா தவறா என்று தான் எண்ணம் கொள்வதற்கு முன்பாகவும் ஒரு சொல்லை பேசுவதற்கு முன்பாகவும் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் தெளிவாக நமக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒன்று அறிவிப்புக்கு சாதகமாக ஏற்புடையதாக எண்ணங்களை சீர்திருத்திக் கொள்கின்றோம், பேச்சுக்களை நிதானப்படுத்திக் கொள்கின்றோம், செயல்களிடம் கட்டுப்பாட்டை நாம் மேற்கொள்கின்றோம், அல்லது அந்த எச்சரிக்கைக்கு புறம்பாக தான் தோன்றித்தனமாக அலட்சியப்படுத்தியவர்களாக நாம் வாழ்கின்றோம். இந்த இரண்டு விதமான போக்குகளில் நாம் எந்த வழிமுறையை மேற்கொள்கின்றோம், நம்முடைய உள்ளம் நமக்காக அறிவிக்கக்கூடிய அந்த எச்சரிக்கையின்படி நம்மை சீர்படுத்தி கொண்டு எண்ணங்களிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் இருக்கின்றோமா அல்லது அதற்கு விரோதமாக நாம் செயல்படுகின்றோமா என்ற இந்த இரண்டு வழிபாதைகளில் நம்முடைய வாழ்க்கையை நாம் செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். நன்மையான எண்ணங்களின் பக்கம் நாம் திரும்பும் பொழுது என்னுடைய எண்ணம் எனக்கு சத்தியமாக இது சரி தவறு என்று உள்ளம் என்னுடைய எண்ணமாக அமையும் பொழுது நான் அதற்கு கட்டுப்படும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக சீரான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது. தவறான எண்ணங்களை கொண்டு நான் வாழாத நிலையில் நாளைய வாழ்க்கை முடிவும் வரையில் எனக்கு துன்பங்களோ துயரங்களோ என்னை வந்து அடையாது என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் என்னுடைய சீரான எண்ணங்களின் காரணமாக அடைய முடியும். ஆனால் புறம்பாக போகும் பொழுது தவறான பாதைகளில் செல்லும் பொழுது மனதிற்கு விரோதமான பாதைகளில் செல்லும் பொழுது என்னை அறியாமலேயே துன்பங்களை நான் சம்பாதிக்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் எண்ணம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. கடுமையான துன்பங்களின் போது இறைவன் ஒருவனை தவிர வழியில்லை என்ற அந்த ஒரு எண்ணம் ஒவ்வொருவருக்கும் அந்த நேரத்தில் அறிவிக்கப்படுகின்றது. அதனை அறிவிப்பவன் இறைவன் ஒருவன்தான். அந்த நேரத்தில் இறைவன் மட்டுமே நமக்கு துணையாக இருந்து இறுதியாக என்னுடைய வாழ்க்கை முடிவு பெற்றுவிட்டதோ என்று நான் பயப்படும் பொழுது யாரை நம்பினேனோ அந்த டாக்டர்களும் என்னை கைவிடும் பொழுது அங்கு என் இறைவன் மட்டும் எனக்காக அறிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இறைவன் பக்கம் திரும்புங்கள், தன் பக்கம் திரும்புமாறு இறைவன் நம்மை பணிக்கின்றான். அவன் ஒருவனைத் தவிர உங்களுக்கு இப்பொழுது உதவியோ பாதுகாப்போ கிடையாது, அவனிடம் நீங்கள் பஞ்சமடையுங்கள் என்று உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு அறிவிக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் அந்த நேரத்தில் நாம் நமக்காக ஒரு வழிபாட்டை நடத்தக்கூடிய தலைவர்களை மத தலைவர்களை பார்க்க முடியாது. என்னுடைய உள்ளம் எனக்குள் அடங்கிவிட்டது, பேச்சு இல்லை, மூச்சு மட்டும் சென்று கொண்டிருக்கின்றது, எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது, நான் மீண்டும் வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும், என்னுடைய குடும்பம் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் இருக்கின்றார்கள், அவர்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும், அதுவரை நான் வாழ வேண்டும், இந்த எண்ணத்தில் நான் இருக்கும் பொழுது என் இறைவன் பக்கம் நான் திரும்ப வேண்டும். இந்த நேரத்தில் நான் கோயில்களுக்கோ சர்ச்சுகளுக்கோ பள்ளிவாசல்களுக்கோ போக முடியாது, படுத்த படுக்கையாகிவிட்டேன், பேச்சும் கிடையாது, எழுந்திருக்கவும் தெம்பில்லை, ஆனால் வாழ வேண்டும். அந்த நிலை நம்ம ஒவ்வொருவருக்கும் வர இருக்கின்றது, வரத்தான் போகிறது. இப்பொழுது அந்த நிலையில் நீங்கள் இறைவன் ஒருவன் இருக்கின்றான், இனி அவனை நான் என்னுடைய உதவிக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று எண்ணும் பொழுது, இதுவரையில் கூட்டு பிரார்த்தனையாக நாம் செய்து கொண்டிருந்தோம், யாரோ ஒருவர் எனக்காக என்னுடைய பிரார்த்தனையை வழிநடத்துவார், என்னுடைய இறை வழிபாட்டை வழிநடத்துவார், அவருக்கு பின்னால் நின்று கொண்டு நானும் என் இறை வழிபாட்டை நடத்தி கொண்டேன் என்ற அடிப்படையில் நாம் இதுவரையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதிலேயே பழக்கப்பட்டுவிட்ட நான் இனி தனித்துவிடப்படும் பொழுது எப்படி இறைவனை நான் வணங்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நான் கொள்ளாத நிலையில், அதனுடைய வழிமுறையை பார்க்காத நிலையில் அங்கு நான் இறைவனை தவறவிடுகின்றேன். இறைவனிடம் பிரார்த்தனை கேட்க வழியின்றி எப்படி பிரார்த்தனை கேட்பது என்ற அந்த அறிவு இல்லாமலாகி என் இறைவனை விட்டும் நான் விலகி நம்பிக்கையை விட்டு மரணம் இதுதான் என்று அந்த மரணத்தை தழுவுகின்றேன். அந்த நேரத்தில் நான் நம்பிக்கை அற்று போய்விட்டேன். ஒவ்வொருவரும் இப்பொழுது அறிய வேண்டும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய அறிவிப்பு சத்தியமானது, மனிதர்களிடமிருந்து கேட்கக்கூடிய அவ்வளவு செய்தியும் தவறானது. இறைவன் இருக்கின்றானா என்று கேட்டால் நிச்சயமாக இறைவன் இருக்கின்றான் என்று ஒவ்வொருவரும் கூறுவோம். தெய்வங்கள் எத்தனை என்று கேட்டால் ஒன்றுதான் என்று உங்களுடைய மனம் அறிவிப்பதை நீங்கள் கூறுவீர்கள். ஆனால் மனிதர்களிடம் கேட்டால் இந்து தெய்வம், முஸ்லிம் தெய்வம், கிறிஸ்தவ தெய்வம், தெய்வங்கள் பல இருக்கின்றன, தொழிலும் தெய்வம், பார்ப்பதெல்லாம் தெய்வம், இயற்கையும் தெய்வம், அல்லது தெய்வங்களே இல்லை, அதெல்லாம் கட்டுக்கதை என்று மனிதர்கள் கூறுவார்கள். நாம் அறிகின்றோம், தன்னந்தனியாக இருக்கும் பொழுது நமக்கு மேலான ஒரு சக்தி நம்மை படைத்தது. இந்த இயற்கை தான் தெய்வங்கள் என்றால் அதனையும் படைத்தது ஒரு மேலான சக்தி. இவ்வளவும் ஒரே கட்டுப்பாட்டுகள் இருக்கும் பொழுது அந்த ஒரே சக்தி மட்டும்தான் என்னையும் உங்களையும் சமுதாயத்தையும் இயற்கையையும் இன்னும் வானங்களையும் பூமியையும் படைத்திருக்க முடியும் என்று என்னுடைய மனதில் நான் கேள்வியை கேட்கும் பொழுது எழக்கூடிய அந்த ஒரு வாக்கு, நான் என் இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது அந்த நேரத்தில் என் இறைவனை என்று என்னால் அழைக்க முடியும். சொந்தமாக சிந்தித்து உணரும் பொழுது எல்லோருக்கும் ஒரே வாக்கு, நீங்கள் இந்துக்களாக இருங்கள், முஸ்லீம்களாக இருங்கள், கிறிஸ்தவர்களாக இருங்கள், ஒன்றுதான் இறைவன் ஒன்றுதான் என்று உங்களுடைய உள்ளம் அறிவிக்கும். இது சத்தியமான புத்தகம், இது மட்டும்தான் புத்தகம், உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய புத்தகமாக இருக்கின்றது. உங்களுடைய சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை நீங்கள் புரட்டாத வரையில் நேர்வழியும் இல்லை. இன்று நான் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய துன்பங்களில் இருந்து எனக்கு விடுதலையும் கிடையாது. ஒவ்வொருவரும் துன்பத்தையும் வேதனையையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், பலவிதமான கஷ்டங்களை கொண்டு. இன்னதென்று சொல்ல முடியாது, இன்னமும் நாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றோம், இந்த நோய்கள் நீங்காது, இதை குணப்படுத்த முடியாது, ஆபரேஷன் ஒன்றுதான் வழி, அந்த உறுப்பை வெற்றி எடுத்துட வேண்டும், அதன் பிறகும் நீங்கள் சுகமாவீர்களா தெரியாது, வந்தால் பார்த்து கொள்ளலாம். ஒவ்வொரு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய எந்த மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கூறுவதெல்லாம் முயற்சி செய்து பார்க்கலாம் என்பதுதான். எப்பொழுது கூறுவார்கள் என்றால், யாரொருவர் இதனை முழுமையாக குணப்படுத்தி விடுவேன், சாதாரண மூக்கோட்டம்தான், மூக்கடைப்பு தான், குணப்படுத்தி விடுவேன் என்று கூறுவார்களானால் அவரிடம் நாம் நீங்கள் குணப்படுத்த முடியும் என்பதற்கான அந்த சாட்சியத்தை உங்களுடைய கைப்பட எழுதி கொடுங்கள் என்று கேட்டால் எழுதி கொடுக்க மாட்டார். பொய்யர் என்பதை அறிய முடியும். நன்மைகளை நான் என் புலத்திலிருந்து செய்வேன் என்று ஒருவர் கூறும் பொழுது அவர் மகா பெரும் பொய்யர். நன்மைகள் எதுவுமே என் கையில் கிடையாது, அது இறைவனுடைய அனுகிரகத்தை கொண்டு உங்களுக்கு நிறைவேறும், நீங்கள் இறைவனை நம்புவீர்களானால் என்ற அந்த ஒரு வார்த்தை இருக்குமானால் நிச்சயமாக சத்தியத்தை பேசுகின்றார். இவர்கள் நீ பிழைக்க மாட்டாய் என்று கூறிய போது உங்களுடைய உள்ளத்தில் நான் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம், இந்த இரண்டில் கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தை எது என்று கேட்டால் பிழைக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பது நல்ல வார்த்தை. அந்த நல்ல வார்த்தையை பேசக்கூடிய அந்த புத்தகம் சிறப்பான புத்தகம், அது ஒன்று மட்டும்தான் புத்தகம் இங்கிருந்து உங்களுக்கு அறிவிக்கின்றது. மற்ற புத்தகங்களெல்லாம் படிக்கும் பொழுது அதிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த புத்தகத்திலிருந்து அறிவிக்கப்படும் பொழுது இதனை நான் பின்பற்ற வேண்டும். சத்தியமான ஒரே வார்த்தை, இரண்டு வேறுபட்ட கருத்துக்களுக்கு இடமில்லை. தெளிவான வாக்குகள் உங்களுடைய உள்ளத்தில் இப்பொழுது இருக்கிறது, நீங்கள் உயிர் வாட வேண்டும். உடல் வாட வேண்டுமா உயிர் வாட வேண்டுமா என்று கேட்டால் உங்களுடைய பதில் உயிர் வாழ வேண்டும். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதெல்லாம் உடல் சம்பந்தமான வாழ்க்கையை கொண்டுதான். உடலை திடகாசனமாக வைத்துக் கொள்ள வேண்டும், உடலை நேர்த்தியாக வைத்துக் கொள்ள வேண்டும், உடலை ஃபிட்டாக வைத்துக் கொள்ள வேண்டும், தேகாபியாசம் செய்ய வேண்டும், மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். எல்லாமே உடல் சம்பந்தமானது அவ்வளவு. ஆனால் உங்களுடைய உள்ளத்திலிருந்து இந்த புத்தகம் அறிவிக்கக்கூடியது உயிர் வாழ வேண்டும். உயிருக்கு ஏது பயிற்சி? உயிரை நாம் எப்பொழுது பார்த்தோம்? உயிர் இருந்தால் அந்த உடல் வாடுகின்றது, உயிர் பிரிந்துவிட்டால் உடல் சாய்ந்து விடுகின்றது. ஒவ்வொரு உறுப்புக்கும் உயிரோட்டம் இருக்கின்றது. கண்ணுக்கும் சரி, காதுக்கும், மூக்குக்கும், வாய்க்கும், ஒவ்வொன்றுக்கும், ஒவ்வொரு புலனுக்கும் உயிரோட்டம் இருக்கிறது. ஒன்று போல் உள்ள உயிரோட்டம் அல்ல, ஒவ்வொரு புலனுக்கும் வித்தியாசமான உயிரோட்டம். ஒரு கண்ணை படைப்பதற்கு அதற்குரிய உயிரோட்டம் வேறு, காது படைப்பதற்கு அதற்குரிய உயிரோட்டம் வேறு, இதயத்தை படைப்பதற்கு அதற்குரிய உயிரோட்டம் வேறு, என் எண்ணத்தை படைப்பதற்கு அதற்குரிய உயிரோட்டம் வேறு. என்னுடைய கண்களில் ஒரு பார்வையினுடைய குறைவு இருக்குமானால் அதற்கு கண்களுக்கு பாதுகாக்கக்கூடிய அந்த உயிரோட்டம் குறைந்து கொண்டு வருகின்றது, அந்த உயிரோட்டம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக கண்களில் எனக்கு ஒரு பார்வை குறைவு. காதுகளில் மந்தம் ஏற்பட்டுவிட்டது என்றால் அந்த காதுகளுக்கு செல்லக்கூடிய உயிரோட்டம் அங்கு ஏதோ ஒரு குறை ஏற்பட்டிருக்கின்றது. உயிரோட்டத்தில் குறை ஏற்பட்டிருக்கின்றது. உங்களுடைய உடலில் குறைவு இல்லை, உயிர் வாட வைக்கின்றது, உடல் வாடவில்லை, உயிரை வாட வைக்கவில்லை. ஒன்று மறைவானது, இன்னொன்று வெளிப்படையானது. உயிர் மறைவாக இருந்து உங்கள் உடலை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது, மறைவிலிருந்து உங்களுடைய உடலை வளர்த்துக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செல் அணுக்களாக, புதிய புதிய படைப்பாக ஒவ்வொரு உறுப்பும் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய தோல் உட்பட அடிந்து கொண்டும் இருக்கின்றது, தோல் உரிந்து கொண்டிருக்கின்றது, புதிய தோல் உருவாகி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு உறுப்பும் அப்படித்தான், அவைதான் கழிவுகளாக வெளியேற்றப்படுகின்றன. அழிந்து கொண்டிருக்கக்கூடிய உடலின் செல்கள் கழிவுகளாக வெளியேற்றப்படுகின்றன. இன்னும் உங்களுடைய உணவும் சேர்ந்து கழிவுகளாக வெளியேறுகின்றது. புதிய செல் அணுக்கள் ஒவ்வொரு உறுப்பினும் உருவாகி கொண்டிருக்கின்றன. அந்த செல் அணுக்கள் உருவாகுவது உயிருடைய ஓட்டத்தை கொண்டு. எப்பொழுது உயிரோட்டம் தடைபடுகின்றதோ அந்த உறுப்பானது சுருங்கிக் கொண்டு வருகின்றது, அல்லது இயக்க குறைபாடுகள் இருக்கின்றது, அல்லது உயிரோட்டம் பாதிக்கப்படும் பொழுது உடல் திசுக்கள் சேதமடைந்து வலிகளையும் கட்டிகளையும் தோற்றுவிக்கின்றன. உள்ளத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த சத்தியத்தை புத்தகத்தில் படிக்க முடியாது. புத்தகத்தில் படிக்கக்கூடிய அறிவு உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவாது. மருத்துவர்கள் படித்துவிட்டு வந்திருக்கின்றார்கள், எந்த நோயையும் குணப்படுத்த முடியாது. குணப்படுத்தியதாக நாம் பார்த்ததும் இல்லை. குணப்படுத்துகின்றார்களே என்று கூறுவீர்கள், அப்படியானால் எதற்காக ஆபரேஷன் மேற்கொள்கின்றீர்கள்? உறுப்பை நீக்கிய பிறகு அந்த உறுப்பை குணப்படுத்துவது எப்படி? அந்த உறுப்பை கிடையாது. உறுப்பை குணப்படுத்த தெரியும், அந்த உறுப்பினுடைய அந்த தாக்கத்தை, அந்த வேதனையை நீக்கி, அந்த படுதையை நீக்கி, அதை சுகப்படுத்தி மீண்டும் இயங்க வைக்க முடியும் என்றால் எதற்காக மருத்துவம் என்ற ஒன்றில் ஆபரேஷன் அறுவை சிகிச்சை அந்த உறுப்பை நீக்க வேண்டும் என்ற அந்த தேவை எதற்காக ஏற்பட்டது? உள்ளடக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை நீங்கள் அது உங்களுக்கு அறிவிக்கும் பொழுது அதனை பின்பற்ற வேண்டும். இதே பின்பற்றக்கூடிய வகையில் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை அமைகின்றது. நீங்கள் விரும்பத்தான் முடியுமே தவிர அதிலிருந்து ஒரு அனுபவிக்குள் நீங்கள் அசைக்க முடியாது. நன்மையின் பக்கம், நீங்கள் விரும்பக்கூடிய நன்மையின் பக்கம், உங்களுடைய சுகத்தின் பக்கம் அன்னவளவு அசைக்க முடியாது. ஏனென்றால் உயிரோட்டம் மறைவானது. உயிரை படைத்தது யாரும் கிடையாது, உயிரை பார்த்தது யாரும் கிடையாது. ஆனால் உயிர் இருக்கிறது என்பதை அறிவிப்பது இந்த புத்தகமாக இருக்கின்றது. உங்களுடைய படிப்பு புத்தகத்தில் உயிரை பற்றி எந்த விதமான விளக்கமோ வியாக்கியானமோ கிடையாது. ஆனால் அதுதான் பிரதானம் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்பது உங்களுக்கு தெரியும். அந்த உயிரோட்டத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், உயிர் வாழ வேண்டும். உடல் வாழ்வதில்லை, உயிர் வாழ வேண்டும், உடல் தானே வாடும். உயிரோட்டம் சிறப்பாக இருக்க வேண்டும். உடல் நலிவோ, உடல் சோர்வோ, உடல் வேதனையோ கிடையாது. மறைவானவற்றின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அங்கிருந்து உங்களுடைய வாழ்க்கை வெளிப்படையான உருவ அடிப்படையிலான வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. நீங்கள் உருவத்தை வழிபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய உடலை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உருவ வழிபாடு கூடாது. உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். உயிரோட்டம் உங்களுக்கு அவசியம் நீங்கள் வாழ்வதற்கு என்பதை அறிவிக்கும் இந்த புத்தகத்தை பின்பற்றுங்கள். வீணான படிப்பின் பக்கம் சென்று சத்தியத்தை விட்டுவிட்டு அசத்தியத்தை பின்பற்றக்கூடிய இந்த வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக நாம் விலகுகின்றோம், விலக வேண்டும். உங்களுடைய உடற்கூறுகளினுடைய கேடுகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் நீங்கள் விடுபட வேண்டுமானால், உங்களுடைய வயிற்றின் நோய்கள் இருக்கின்றன, உங்களுடைய மூளையின் நோய்கள் இருக்கின்றன, உங்களுடைய கண்களின் நோய்கள் இருக்கின்றன, உங்களுடைய கல்லீரல் நோய் இருக்கின்றது, உங்களுடைய கணையம் டயபிட்டிஸ் நோய் இருக்கின்றது, இருதய நோய்கள் இருக்கின்றன, சிறுநீரக நோய்கள் இருக்கின்றன, அனைத்துமே உறுப்புகள் சம்பந்தப்பட்டது இல்லை, உயிரோட்டம் சம்பந்தப்பட்டது. பயத்தில் நான் அதிர்ச்சியில் என்னுடைய உயிர் பிரிந்து முடிகின்றது. ஒட்டுமொத்த உடலும் சாய்ந்துடும். உங்களுடைய குணத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ச்சியின் காரணமாக, பயத்தின் காரணமாக என்று இருக்கும் பொழுது லேசான கவலை பயத்தினுடைய ஆக கடைநிலை, லேசான நிலை ஆரம்ப நிலை கவலை, கவலையுடைய உச்சகட்டம் பயம். அந்த கவலையுடைய சூழ்நிலையில் பயம் உங்களுடைய உயிரை போக்கிடும் என்றால் கவலை உங்களுடைய உயிரை பாதிக்கும். பயத்தில் கைகளெல்லாம் நடுக்கம் ஏற்பட்டுவிட்டது என்றால் உங்களுடைய கவலை, அதற்கு ஆரம்ப நிலை கீழ்நிலையாக இருக்கக்கூடிய அந்த கவலை உங்களுக்கு நாடி நரம்புகளிலெல்லாம் அந்த பலவீனத்தை கொண்டு வரும் பொழுது உறுப்புகள் சேதமடையவோ உறுப்புகள் சக்தியிழந்து செயலிழக்கவோ கூடும். கவலையும் பயமும் இருக்கும் காலமெல்லாம் உங்களுடைய நோய்களிலிருந்து உங்களை விடுதலை செய்ய முடியாது. உயிரோட்டம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். டாக்டர்களிடம் செல்லும் பொழுது மன அமைதி கிடையாது. ஏனென்றால் நான் செத்தே போவேன் என்பது அவருடைய வழிமுறை, அல்லது சாகரிப்பேன் என்பது அவருடைய வழிமுறை. மருந்துகளை கொண்டு வாழ்நாள் முழுமைக்கும் சாப்பிட வேண்டும் நீங்கள் என்று கூறுவார்கள். அப்படியென்றால் நான் இந்த மருந்துகள் என்னை சாகரிக்கும் வரையில் நான் சாப்பிட வேண்டும் என்று அர்த்தமா, அல்லது வாழ்க்கை முடியவருக்கு இந்த மருந்தை சாப்பிட வேண்டுமா என்று கேட்டால் வாழ்க்கை முடிவு வரைக்கும் சாப்பிடுங்கள் என்று கூறுவார்கள். உண்மையான அர்த்தம் இந்த மருந்துகளுடைய சாகரிக்கும் வரையில் நீங்கள் சாப்பிடுங்கள் மருந்துகளை என்பதுதான் அர்த்தம். உள்ளத்தின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். இந்த புத்தகத்தின் பக்கம் திரும்பாத வரையில் சத்தியத்தை நீங்கள் பின்பற்ற முடியாது. சத்தியத்தை பின்பற்றாத வரையில் உங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றானே, இதன் பக்கம் ஒரு அணுவளவு கூட அசைய முடியாது. அவன் நன்றி அணுவும் அசையாது. இறைவனுடைய உதவி என்று அணுவும் அசையாது என்று சொன்னால், நாம் இறைவனிடம் திரும்புவதற்கு நன்மைக்காக திரும்புவோமா கெடுதலுக்காக திரும்புவோமா என்று கேட்டால் நன்மைக்காக திரும்புவோம். அப்படியானால் நன்மையின் பக்கம் ஒரு அணுவளவு கூட உங்களால் அசைக்க முடியாது உங்களுடைய அறிவை கொண்டு. ஆனால் இறைவனுடைய அனுகிரகத்தை கொண்டும் ஆற்றலை கொண்டும் முழுமையான சுகத்தை நீங்கள் அடைய முடியும். இறை வழி மருத்துவத்தினுடைய முக்கியமான பகுதி. நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் இருந்து ஒரு நன்மையை பெற விரும்பினால், இந்த புத்தகத்திலிருந்து சத்தியமாக ஒழிக்கக்கூடிய ஒன்று சுகம் ஆக வேண்டும். அந்த சுகம் என்பது அரூபமானது, பார்க்கக்கூடிய பொருள் இல்லை. உங்களுடைய உடலை நீங்கள் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்கள். உடலுக்கு நோய்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்கள். எப்படி என்பதற்கு மருந்துகளையும் மாத்திரைகளையும் ஊசிகளையும் கொடுக்கின்றார்கள். நாம் இப்பொழுது அறிந்து வைத்திருக்கின்றோம், உயிரோட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு உங்களுடைய உடல் உறுப்புகளின் பாதிப்புகளாக ஏற்படுகின்றது. அந்த உயிரோட்டத்தை நீங்கள் சீர்படுத்த வேண்டுமா, உறுதிப்படுத்த வேண்டுமா, அல்லது உடலை நீங்கள் திடகாத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டுமா? உயிரை பற்றி கவலையே இல்லை என்று இந்த புத்தகம் பதில் சொல்ல வேண்டும். உங்களுடைய உணர்வு பதில் சொல்ல வேண்டும். உயிரோட்டத்தை பாதுகாக்க வேண்டுமா, உடலை பாதுகாக்க வேண்டுமா? உயிரோட்டத்தை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டுமா, உடலை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டுமா? உயிரோட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு சிறு அணுவிலிருந்து தான் நான் 6 அடி உயரமுள்ள மனிதனாக படைக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த உயிரோட்டத்திலிருந்து, அந்த ஒரு சிறு அணுவின் உயிரோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தான் இவ்வளவு உறுப்புகளையும் எங்கெங்கு அமைய வேண்டும், எந்தெந்த அமைப்பில் அது பொருத்தப்பட வேண்டும், எந்த அளவுக்கு அது வளர்க்கப்பட வேண்டும், அதனுடைய வாழ்நாள் முழுமைக்கும் 90 வயது 100 வயது அது கணிக்கப்பட்டிருக்கின்றால் அந்த 100 வயது வரையில் அதனை பாதுகாப்பதற்கான உயிரோட்டத்தை அது எப்படி கொடுக்க வேண்டும், எங்கு அமைக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்படி சீர்படுத்த வேண்டும், ஒவ்வொன்றையும் அந்த உயிரோட்டம் அறிந்திருக்கின்றது. இதை பற்றி யார் அறிவார்கள், எந்த மருத்துவர் அறிவார்கள் உயிரை பற்றி? அப்படி ஒரு ஆரம்ப அடிப்படை ஒவ்வொரு நோய்க்கும் அவசியம் என்றால் அந்த ஆரம்ப அடிப்படை உயிரோட்டத்தில் இருக்கிறது என்பதைக்குள்ள தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய எந்த மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவர்களாலும் சரி, அவர்களை நம்பி நாம் செல்கின்றோம். அவர்களை ஒரு உருவமாக பார்க்கின்றார்கள் தவிர உயிரோட்டம் உள்ள ஒரு மனிதனாக பார்ப்பதில்லை. உயிரை பற்றி தெரியாத ஒரு டாக்டர் உங்களை பிணமாக பார்க்கின்றாரா? உயிர் தெரியாது, உடலை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு பிணமாக பார்க்கின்றாரா, ஒரு உயிருள்ள மனிதனாக பார்க்கின்றாரா என்று கேட்டால் உங்களுடைய பதில் நிச்சயமாக உயிர் தெரியாத நிலையில் அவர் முன்பாக நான் ஒரு பிணமாகத்தான் இருக்கின்றேன், அவரும் என்னை பிணமாகத்தான் பார்க்கின்றார்கள், இதில் சத்தியம். பிறகு அவர் உங்களை வாட வைப்பார் என்று நம்புகின்றோமே, நம்முடைய நல்லறிவுக்கு வந்த கேடு என்ன? இறை உணர்விலிருந்து வெளிப்பட்டு விட்டோம் பொருள் அடிப்படையில், உருவத்தின் அடிப்படையில். எனவே நாம் உருவத்தை பார்த்து கொண்டிருக்கின்றமே தவிர மறைவானவற்றின் மீது நான் நம்பிக்கை கொள்வதற்கான வழி இல்லாமல் இருக்கின்றேன். சத்தியத்தை நீங்கள் நம்ப வேண்டும். சத்தியம் என்பது பொருள் அல்ல. இப்பொழுது உயிரை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய நோய்கள் குணமாக வேண்டும் என்றால் ஒரு காலம் மருந்து மாத்திரைகளை கொண்டு அது எந்த மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, உடலை மட்டுமே பார்க்கக்கூடிய மருத்துவங்கள் தான் அவ்வளவும். உருவ வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டு உடலை பாதுகாக்கின்றேன் என்று கூறி ஒவ்வொரு உறுப்புமாக சிதைக்கப்பட்டு அறுவை சிகிச்சை நீக்கப்பட்டு வெறும் கூடுகளாகிவிட்ட பிறகு பின்னர் நான் பிழைக்க வேண்டும் என்று உயிர் வாழ வேண்டும் என்று விரும்புவீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் உயிர் வாழ வேண்டும் என்று விரும்புவது உங்களுக்கு பயனளிக்காது, நம்பிக்கையும் அளிக்காது. இறைவன் யார் என்று தெரியாத நிலையில் வெகு தூரம் வந்துவிட்டோம், திரும்பி போவதற்கு வழியில்லை, இருள்களில் சிக்கிக்கொண்டோம் என்ற அந்த நிலையில் நாம் இன்று பெரும்பாலும் ஆகிவிட்ட நிலையில் இப்பொழுது உங்களுடைய உள்ளத்திற்கு ஒளிகாட்டப்படுகின்றது, அதிலிருந்து உங்களுக்கு வழி நிச்சயம் உண்டு என்ற அடிப்படையில் உள்ளத்திற்கான ஒளி சத்தியத்தை உங்களுடைய ஆன்மாவாக இருக்கக்கூடிய அந்த உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய சத்தியம் உங்களுக்கு அறிவிக்கின்றது. இறைவன் பக்கம் திரும்புங்கள், இறை உணர்வின் பக்கம் திரும்புங்கள். இங்கு உங்களுக்கு உங்களுடைய இறைவன் சத்தியத்தை பகிர்ந்து கொண்டிருக்கின்றான், அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஏற்பதலில் நம்பிக்கையும் உண்டு. இந்த நம்பிக்கையில் உயிரோட்டம் பிறக்கும். நம்பிக்கையில் உயிரோட்டம் பிறக்குமா அல்லது அவநம்பிக்கை கொண்டு எனக்கு நன்மை நடக்காது என்று நான் என் மனதில் ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையை விட்டு பயத்தில் வாடும் பொழுது உயிரோட்டம் பிறக்குமா என்பதை உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு அறிவிக்க வேண்டும். எது புத்தகம்? இதுவே புத்தகம். இதிலிருந்து உங்களுக்கு வழிகாட்டல் அறிவிக்கப்படுகின்றது, சத்தியம் அறிவிக்கப்படுகின்றது. சத்தியத்தின் மீது நிலைநிறைவு பொழுது உங்களுடைய உயிரோட்டம் நிச்சயமாக உறுதி பெறும். இந்த உயிரை பார்க்க முடியாத நிலையில் உயிரோட்டம் உறுதிப்பட வேண்டும் என்று நீங்கள் இப்பொழுது அறிந்திருப்பது சத்தியமானால் மாற்று கருத்துக்கு இடமில்லாமல் அந்த உயிருக்கு உறுதியளிப்பதற்காக அந்த உயிருக்கு ஊசி போடுவீங்களா, அந்த உயிருக்கு மருந்து கொடுப்பீங்களோ, மாத்திரைகளையும் கொடுப்பீங்களா அந்த உயிருக்கு அல்லது உடலுக்குத்தானா? இது உயிரோட்டமுள்ள உணவா அல்லது உயிரற்ற ஒரு வேதிப்பொருள் நச்சுப்பொருளா என்று கேட்டால் ரசாயனம் கலந்த ஒரு நச்சுப்பொருள். இது உணவல்ல, ஆனால் இந்த நச்சு உடலை மேலும் பாதிக்கும் என்பதும் உங்களுக்கு தெரியும். அது ஒரு மாத்திரை, ஒரு ஊசி, ஒரு மருந்து போடும் பொழுது புதிய நோய்களை உருவாக்குகின்றது. அதனை இவர்கள் சர்வசாதாரணமாக பக்க விளைவுகள் என்று கூறிவிடுவார்கள். அவ்வாறல்ல, புதிய நோய்கள் உருவாகின்றன. உடலை பாதுகாத்துக்கள், உடம்புக்கு எதுவும் வந்துடக்கூடாது என்று சொல்வார்கள். அந்த உடலுக்கு ஏற்கனவே இருக்கிற நோயை விட ஒரு மருந்து மாத்திரை கொடுக்கும் பொழுது இன்னும் 10 நோய்கள் புதிதாக உருவாகும் பொழுது இருக்கக்கூடிய நோய்கள் மோசமாகுமா அல்லது அது சுகமாகுமா? இந்த புத்தகம் அறிவிக்கும் சுகமாகாது, மோசமாகும் என்று. ஊர் உலகம் கூறும் வேறு என்ன வழி என்று அவர்கள் உயிரோட்டம் இல்லாத மக்கள், ஏற்கனவே இறந்துவிட்டவர்கள், புதிதாக அவர்களுக்கு எந்த ஒரு நன்மையையும் கொடுக்க முடியாத அளவுக்கு நம்பிக்கை அற்று போய்விட்டவர்கள், உள்ளம் என்ற ஒன்று அவர்களுக்கு இல்லை, அது மூடப்பட்டதாக ஆகிவிட்டது. எனவே சத்தியம் அவர்களுக்கு ஒழிக்காது. இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் அவர்கள் கூறுவார்கள், வேறு என்ன வழி என்று. நான் மோசமாக கொண்டிருக்கின்றேன், வேறு என்ன வழி, எந்த வழியை நான் மேற்கொண்டிருக்கின்றேனோ அந்த வழியில் நான் மோசமாக கொண்டிருக்கும் பொழுது ஒரு வழி இருக்கிறது, அந்த வழியை நிறுத்திவிடுங்கள். இயற்கையை உங்களை படைத்தது என்ற அந்த அடிப்படைக்கு வாருங்கள். இனிமேல் நீங்கள் தானாக சுகமாகுவீர்கள் என்ற அந்த எண்ணத்திற்காக வாருங்கள். பாடாக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மருந்துகளையும் ஊசிகளையும் போட்டு பாடாக் கொண்டிருக்கும் நிலையில் நான் உயிர் வாழ்வேன், என்னுடைய கஷ்டங்கள் தீரும், என்னுடைய நோய்கள் தீரும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோமே. இந்த புத்தகம் மூடப்பட்டு விட்டது என்பது தேர் வேறு என்ன? யாருக்கு உள் உணர்வுகள் மூடப்பட்டு விட்டனவோ அவர்கள் தவறான வழியை பார்த்தால் இதுதான் வழி என்பார்கள். சத்தியம் பேசவில்லை என்பதன் காரணமாக நல்லது எது என்பதே தெரியாது. பெரும்பான்மையான மக்கள் எந்த கூட்டமாக கூடுகின்றார்களோ ஒரு மாற்று மந்தைகள் மாதிரி நாமும் இதில் நன்மை இருக்கும் போலும் என்று எண்ணிக்கொண்டு சென்று கொண்டிருக்கோமே தவிர மற்றபடி சிந்தித்து உணர்ந்து தெளிவடைந்து சத்தியம் எது, நன்மை எது, உண்மை எங்கிருக்கின்றது, நம்முடைய நோய்களிலிருந்து விடுபட்டு நாம் சுகமாக வாழ்வதற்கான வழி என்ன என்பதை ஒரு காலம் எந்த நேரத்திலும் எந்த திசையிலிருந்தும் நாம் அறிய மாட்டோம். உள்ளட்சம் கொள்ளுங்கள். இப்பொழுது உள்ளம் மூடப்பட்டுவிடக்கூடாது என்பதன் மீது உள்ளட்சம் கொள்ளுங்கள். உயிரோட்டம் உங்களுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நம்புங்கள். உடலில் எந்த குறையும் கிடையாது. இந்த உடலை வளர்த்தது சிறிய அணுவாக உயிரோட்டமாக இருந்த அந்த கருவிலிருந்து 6 அடி உயரம் கூடிய அந்த உலகம் வளர்ந்திருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அதனுடைய தக்க இடத்தில் பொருத்தப்படுவது அந்த சக்தியை கொண்டுதான் அது அங்கு வழிநடத்தப்படுகின்றது. கண்கள் எங்கு பொருத்தப்பட வேண்டும், மூக்கு எங்கு பொருத்தப்பட வேண்டும், காதுகள் எங்கு அமைய வேண்டும், இதயம் எங்கு அமைய வேண்டும், ஒவ்வொருவருக்கும் எங்கு எவ்வளவு அளவுக்கு எந்த திறனோடு அமைய வேண்டும், அதனுடைய அளவிலும் அந்த உயிரோட்டத்தில் அதனுடைய அறிவிப்பாக இருக்கின்றது. இறைவன் அறிவித்த அறிவிப்பாக இருக்கின்றது. உயிரோட்டத்தை பற்றி எவனும் அறிய மாட்டான், அறியப்போவதும் இல்லை, அது ஒரு காலம் நிறைவேறப் போவதும் இல்லை. எனவே உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். படைப்பாளன் ஒருவன் இருக்கின்றான், அந்த இறைவன் பக்கம் திரும்புங்கள். அந்த படைப்பாளனை ஒரு காலம் பார்க்க முடியாது, உணர முடியும். இந்த புத்தகம் கூறும். நாம் எல்லாம் கூறுவோம் மகாசக்தி என்று கூறுவோம், பொதுவான அடிப்படையில் கடவுள் யார் என்று கேட்டார். மாபெரும் மகாசக்தியை இந்த அற்பமான கண்ணுடைய சக்தியை கொண்டு பார்க்க முடியுமா என்று கேட்டால் இங்கிருந்து ஆன்மா பதில் சொல்லும், சத்திய புத்தகம் பதில் சொல்லும், பார்க்க முடியாது. அப்படியானால் நீங்கள் பார்க்கக்கூடியவைகளாக வைத்திருக்கின்றீர்கள் தெய்வங்கள் என்று, அவை உண்மையா பொய்யா என்று கேட்டால் அங்கு பதில் தடைப்பட்டுவிடும். எங்கள் முன்னோர்கள் எல்லாம் இப்படித்தானே இருந்தார்கள், நாங்கள் பழக்கப்பட்டு விட்டோமே. இப்பொழுது இந்த கேள்விக்கு பதில் உண்மையாக இருந்தாலும் சொல்ல மனமுறவில்லை, வாய் அசைய மாட்டேன் என்கின்றது. சத்தியத்தின் பக்கம் திரும்புவதற்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கின்றது. அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இனி அந்த சத்தியத்தின் பக்கம் நான் திரும்பும் பொழுது, நம்முடைய தேவைகளுக்காக திரும்பும் பொழுது அங்கிருந்து உங்களுக்கான உதவியும் பாதுகாப்பும் வரும் என்பதையும் என்று அறியுங்கள். யாரேனும் கடவுளை பார்த்திருக்கின்றார்களா என்று கேட்டால் இல்லை. நானாக கற்பனையாக அமைத்துக் கொண்டு கடவுளை பார்த்திருக்கின்றேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதனைத்தான் நான் நம்பிக்கொண்டிருக்கின்றேன் என்று தன்னுடைய ஐதீகங்களை கூற முடியும், நம்பிக்கை கூற முடியுமே தவிர இதுதான் சத்தியமா என்று கேட்டால் உள்ளத்திலிருந்து பதிலும் இல்லை. பிறகு நான் கடவுளை நம்புகின்றேன், கடவுள் கைவிட்டு விட்டார் என்று கூறுகின்றீர்களே. கடவுள் கைவிடவில்லை, நாம் கடவுள் பக்கம் திரும்பவே இல்லை. அவனை அறிந்த பிறகும் நாம் புறக்கணித்தோம், ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் எந்த வழிமுறையில் வந்தேனோ அதனையே நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று நல்ல நிலையில் இருக்கும்போது கூறினோம். ஆனால் என்னுடைய உடல்நிலை மோசமாகி நான் உயிர் வாழ வேண்டுமே என்ற அந்த பரிதவிக்கு வரும்பொழுது அந்த நேரத்தில் நாம் நம்பிக்கை கொள்ள வழியில்லை. எனவே நல்லறிவின் பக்கம் இன்று நாம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மறைவானவற்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. எப்பொழுது வெளிப்பட்டுவிட்டதோ அது அடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. குழந்தை பிறந்த அந்த நாளிலிருந்தே அது மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வருடத்தையும் பிறந்த நாளையும் கொண்டாடும் பொழுது இட்ஸ் எ கவுண்ட் டவுன் டு தி டெத் டே, இறப்பிற்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு அவர்களுடைய படைத்த நாள் அந்த நாளிலிருந்து பிறந்த நாளிலிருந்து கொண்டாடி கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு வருடமும் அவர்கள் இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். உருவமாக அமைந்த அந்த நாளிலிருந்து அறிவுதான். ஆனால் உருவத்தை படைக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய உயிரோட்டத்தின் பக்கம் வர வேண்டும். மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த உயிரை பார்க்க முடியாது. அதை படைத்த இறைவனையும் பார்க்க முடியாது. அந்த பார்க்க முடியாத சத்தியம் உண்டு என்பதை அறிவித்துக் கொள்ள இந்த புத்தகம் மட்டும்தான். யார் தன்னுடைய ஆன்மாவிற்கு விலகுகின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் இல்லை. யார் வெளிப்புற பேச்சுக்களிலிருந்து அவர்களுடைய வழிமுறைகளை மேற்கொள்கின்றார்களோ அதிலும் அவர்களுக்கு எந்த விதமான துணையோ பாதுகாப்போ கிடையாது. நிற்கதியாக விடப்படக்கூடிய அந்த நாள் வருவதற்கு முன்பாக எல்லோரும் கைவிட்டுவிடுவார்கள். எனக்கு நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் தேவை, என் இறைவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அந்த நாளில் நம்பிக்கை கொள்ள வழியற்று திராணியற்று நாம் போய்விடக்கூடாது. இன்று நாம் நம்முடைய இறைவன் பக்கம் திரும்ப இருக்கின்றோம். அந்த இறை உணர்வின் பக்கம் திரும்புங்கள். இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற அந்த உணர்வின் பக்கம் திரும்புங்கள். உணர்வோடு வாழக்கூடிய அந்த இறை உணர்வு அவசியம். இறைவனை நான் பார்த்துவிட்டேன், வைத்துக் கொண்டிருக்கின்றேன், ஒரு காலம் கிடையாது, அது உங்களுடைய ஆன்மா நிச்சயமாக ஆம் என்று கூறும். வழிமுறைகளை கொண்டு வீணாக தர்க்கத்தில் உங்களுக்குள்ளேயே ஆகிட வேண்டாம். இது கடவுளா, இது கடவுளா, அது கடவுளா என்று கடவுளை யாரும் பார்த்தது கிடையாது. எங்கிருக்கின்றான்? உங்களுடைய உள்ளத்தோடு இணைந்திருக்கின்றான், உங்களுடைய ஆன்மாவோடு இணைந்திருக்கின்றான். அப்படி என்றால் நான் என்னுடைய இறைவனிடம் உள்ளத்தின் அடிப்படையில் உணர்வின் அடிப்படையில் திரும்ப வேண்டுமா, அது என் உடலை கொண்டு திரும்ப வேண்டுமா என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? பள்ளிவாசல்களுக்கும் மசூதிகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் கோயில்களுக்கும் செல்கின்றோம் உடலை கொண்டு. இறைவனுக்கு உங்களுடைய உடல் வேண்டுமா, உங்களுடைய உள்ளம் வேண்டுமா என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? கடவுள் உங்களுடைய உள்ளத்தை பார்ப்பாரா, உங்களுடைய உருவத்தை பார்ப்பாரா என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? இந்த புத்தகம் கூறும் உள்ளத்தை பார்ப்பார். வெளியில் கூறுவார்கள் இல்லை, அந்த கட்டிடத்திற்குள் சென்றால்தான் உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று வெளியுலகம் பேசும். வெளியுலகத்தை நம்பப் போகின்றீர்களா? உங்களுடைய உள்ளத்தின் சாட்சியமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆன்மா கொள்ளக்கூடிய சத்தியத்தின் பக்கம் நடித்திருக்கப் போகின்றீர்களா? நாளைய வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்ற அந்த நேரத்தில் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புவதற்கு இன்று நீங்கள் அறிய வேண்டிய அவசியம் இது. இன்று ஓரளவுக்கு நலமடை கொண்டிருக்கின்றோம், நாளைக்கு எல்லோரும் கைவிடுவார்கள். என் கையின் காலம் என்னை கைவிட்டுவிடும், நடக்கவும் முடியாது, நிற்கவும் முடியாது. அந்த நேரத்தில் உங்களுடைய அவசிய தேவை உயிர் வாழ வேண்டும் என்று திரும்புகிறீர்கள். அவ்வளவு கைவிட்டுகிறார்கள். உயிர் வாழ வேண்டும் என்று கூறக்கூடியவன் யார் என்று உங்களுடைய இருதயத்திலிருந்து, உங்களுடைய உள்ளத்திலிருந்து, ஆன்மாவிலிருந்து வெளிப்படுகின்றது. அந்த சத்தியத்தின் பக்கம் திரும்ப வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் அந்த சத்தியம் ஒழிக்காது, நம்புவதற்கு வழியில்லை. நான் நம்பிக்கையற்றவர்களாக நாம் உயிர் துறக்க வேண்டிய நேரிடம் என்று உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றீர்கள். உங்களுடைய இறைவனுக்கு உங்களுடைய உள்ளம்தான் அவசியம். அவனுக்கு நீங்கள் நன்றியோடு இருக்கின்றீர்களா? உண்மையில் அவனுக்கு நீங்கள் பக்தியோடு இருக்கின்றீர்களா? உண்மையில் அவனுக்கு நீங்கள் பயப்படுகின்றீர்களா? உண்மையில் அவனை நீங்கள் ஆராதனை செய்கின்றீர்களா? அவனுக்கே அனைத்து புகழும் என்று அவனை நீங்கள் போற்றுகின்றீர்களா? அவனுடைய தூய்மையை நீங்கள் உங்களுடைய மனதில் கொள்கின்றீர்களா? அவ்வளவும் உள்ளத்தின் அடிப்படையில் பார்ப்பானா, உருவத்தை கொண்டு இவ்வளவு நீங்கள் அவனுக்கு நடித்து காட்டி விடுவீர்களா? உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருப்பது என்ன என்பதை இறைவன் அறியாதவனா? எந்த அளவுக்கு இறைவன் நீங்கள் அலட்சியப்படுத்தியவர்களாக வாழ்ந்து வருகின்றீர்கள் என்பதையும் இறைவன் பார்க்காதவனா, கவனிக்காதவனா? அவ்வளவு மட்டமாக அவனை நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோமா? அவனை விட நான் மிகச் சொல்வேன். நடித்து காட்டி என் உருவத்தை கொண்டு, உடலை கொண்டு நடித்து காட்டியும் என் உடலையும் உள்ளத்தையும் ஒன்று சேர்ந்து நான் பார்க்காமல் உள்ளம் அலட்சியப்படுத்த உருவத்தை கொண்டு நான் வழிபடுகின்றேன், அவனை ஏமாற்றுவேன் என்று இல்லை, நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தை கவனித்தனாக இருக்கின்றான். உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் மறைத்து வைத்திருப்பது என்ன, அலட்சியப்படுத்துவது என்ன, வெளிப்படையாக நீங்கள் பேசுவது என்ன, என்னை பற்றி நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் என்று கூறுவது என்ன, அவ்வளவு பொய்யை நீங்கள் அறிந்திருக்கின்றான். இன்று படிப்படியாக உங்களுக்கு தன் புறத்திலிருந்து தன்னுடைய ஆற்றலை கொண்டு நான் உங்களை கவனித்து வருபவன் என்பதை அறிவிக்கும் விதமாக ஒரு நோயிலிருந்து ஆரம்பித்து அந்த நோயை படிப்படியாக அதிகமாக்கி கொண்டு வருகின்றான். என்னை நம்புவதைத் தவிர நீங்கள் எங்கு திரும்புகின்றீர்கள் என்பதை எந்த நேரத்திலாவது சூழ்நிலை நீங்கள் அறிந்துள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் தோற்றுக் கொண்டிருக்கின்றது. நாளுக்கு நாள் முன்னுக்கு பின்னால் மோசமாகி கொண்டிருக்கின்றது. முந்தியதற்கு பிந்தியது இன்னும் எனக்கு வேதனை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. நாளுக்கு நாள் என்னை நோய்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. இன்றளவும் சரி, நோய்கள் விடுபட வழியில்லை. இறைவன் திரும்பி பக்கம் திரும்பினாலும் பதில் இல்லை. வேறு எங்கு திரும்புவது, வேறு என்ன வழி? மீண்டும் படையினைக்கே செல்வோம். நாம் மருந்துகளை உட்கொண்டு வழியிலிருந்து நம்மை கொஞ்சம் போதைக்குள்ளாக்கி நம்ம வழியிலிருந்து நாம் கொஞ்ச நேரம், 4 மணி நேரம், 2 மணி நேரம் வழியை நீக்கிக் கொண்டால் போதுமானது. இறக்கும் முறையில் இப்படி இருந்துவிடலாம் என்று வேறு வழி இல்லை. இறைவனையும் நம்பியாகிவிட்டது, அவனும் கைவிட்டுவிட்டான், என்னுடைய பிரார்த்தனைக்கு மதிப்பு கொடுக்கவில்லை, எனவே நான் மீண்டும் படையிலைக்கு செல்கின்றேன். வேறு என்ன வழி என்று கேட்கும்போது இதுதான் பொருள். நான் இறைவனை நம்பிக்கை கொண்டேன், கேட்டேன், பதில் இல்லை, எனவே இறைவனையும் நம்பி பார்த்தாகிவிட்டது, எனக்கு நோய்கள் சுகமாகவில்லை. இருக்கும் வரையில் ஒரு போதையில் நோய்கள் இருக்கட்டும், மருந்து மாத்திரைகளை கொண்டு என்னுடைய வலியை நான் மறந்த நிலையில் வாழ்ந்து வருகின்றேன். இப்பொழுது டாக்டர்கள் நீங்கள் கஞ்சாவும் சாப்பிடலாம், வலிகளுக்காக வேண்டி அபினும் சாப்பிடலாம், இன்னும் போதைப் பொருள்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், வலிகளை நீக்குவதற்காக வேண்டி மரணம் வரையில் விதமாக நீங்கள் உங்களுக்கு உரிய அந்த வேதனை நீக்குவதற்காக பிரிஸ்கிரிப்ஷன், டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன், கஞ்சா அபின் போதை மாத்திரைகள் எல்லாமே இப்பொழுது கொடுக்கப்படும். இதற்கு மேலே நீங்கள் ஏதாவது பேசினால் கருணை குறை செய்கிறேன் வாருங்கள். டாக்டருடைய இறுதி நிலை கருணை குறை. ஒவ்வொரு உறுப்பாக வெட்டி எடுத்துவிட்டு இறுதியாக கருணை கொலை. அப்பொழுதும் நீங்கள் விரும்புவீர்கள், கிடைத்திட மாட்டேனா, எனக்கு சுகமாகிவிடாது என்ற அந்த நப்பாசையை கொண்டு வாழக்கூடிய அந்த நேரத்தில் உயிர் பிரியமானால் துர்மரணம். அவர் எப்படி மரணம் அடைஞ்சாலும், நல்ல மரணம் அடைஞ்சாலும், கெட்ட மரணம் அடைஞ்சாலும் சொல்லிட்டு அன்னைக்கு நீங்கள் பேசாதீங்க. எப்பொழுது நம்பிக்கையை விட்டுவிட்டார்களோ, இறைவன் இல்லை, அவனை இனி நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, போதை மாத்திரைகளை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கு எனக்கான அடிப்படையாக இருக்கின்றது, கொஞ்சமாவது சுகமாக வாழ வேண்டும் என்றால் துன்பங்களை மறந்து நோய்களிலிருந்து அதிலிருந்து அதனுடைய வழிகளிலிருந்தும் கொடுமையான வேலையிலிருந்தும் விடுதலை பெற வேண்டி நான் இந்த போதைகளை எடுத்துக்கொள்கின்றேன், எனக்கு இறைவன் இனி கிடையாது என்று அந்த அடிப்படையை கொண்டுதான் இறுதி மூச்சுகளையும் சொல்கின்றார்கள். அந்த இறுதி மூச்சையின் போது நான் வாழ வேண்டும் என்று விரும்பும் பொழுது பொருட்காலம் அது இறைவனும் சேராது. காரணம், நான் நம்பிக்கையை வெற்றிவிட்டேன், எப்பொழுதோ இறைவன் இல்லை, இறைவனை வெற்றி வெகு தொலைவுக்கு ஆகிவிட்டேன், நல்லுணர்வு இல்லை, போதையில் இருக்கின்றேன், அஞ்சு கொள்வோ என்றோம். நான் என்னுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றேன், ஒரே புத்தகமாக இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தின் பக்கம் நான் திரும்புகின்றேன். இது சந்தேகமும் இல்லை, சத்தியத்தைத்தான் அது பேசுகின்றது, சந்தேகமும் இல்லை. உள்ளச்சம் கொள்ளுங்கள் என்று நேர்வழி அடைவோம். உள்ளச்சம் என்பது பயபக்தியாகும். என் இறைவனே, நீங்கள் உங்களுடைய மனதிற்குள் பேசுகின்றீர்கள், என் இறைவனே என்று அழைக்கும் பொழுது என்னை படைத்தவனே என்று பொருள், எனக்கு உயிர் அளித்தவனே என்று பொருள். நீ விரும்பினால் உன்னுடைய ஆற்றலை கொண்டு நினைத்திருக்க செய்பவனே என் உயிரோட்டத்தை என்று பொருள். இன்னும் அதனை உறுதிப்படுத்துபவனே, நான் இறை உணர்வுகளில் வாழ்ந்து வருகின்றேன் இப்பொழுது. அவனுக்கு ஒரு பெயர் இல்லை, மறைவானவை அனைத்தும் அழகிய உங்களுடைய மறைவான தேவைகள் அனைத்திலும் அவனுடைய பெயர்கள் இருக்கின்றன. உயிர் அளித்தவன், உயிரை பற்றி தெரியாது. நீங்கள் எப்பொழுது மறைவானவற்றை நம்புகின்றீர்கள், மறைவான பகுதிக்கு வந்துவிட்டீர்கள். உடல் அடிந்து கொண்டிருக்கின்றது, உயிரோட்டம் குறைந்து கொண்டிருக்கின்றது. உயிரோட்டம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டால் தவிர, அது படைக்கும் சக்தியை பெற்றால் தவிர நீங்கள் சுகமாக போவதில்லை. உடல் உறுப்புகள் உயிரோட்டம் இல்லாமல் இயங்காது. அந்த உயிரோட்டத்தின் பாதிப்பு தான் உங்களுடைய நோய்கள் என்ற அடையாளம். உயிரோட்டம் பெருக வேண்டும், உயிரோட்டம் சீர்பட வேண்டும், உயிரோட்டம் உறுதிப்பட வேண்டும், நிலைப்படுத்தப்பட வேண்டும். அப்படியானால் இறைவன் கூறுகின்றான், உயிரோட்டத்திற்கு உயிர் கொடுப்பது எது என்றால் மனதில் இருக்கக்கூடிய நற்செய்திகளின் மீது நம்பிக்கை கொள்வதாகும். நான் வாழ வேண்டும் என்ற அந்த நற்செய்தி, எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற அந்த நற்செய்தி உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது, மறைவானது. நல்ல வாழ்க்கை, நன்மை என்றால் அது உணர்வுதானே தவிர அது பார்க்கக்கூடிய பொருள் அல்ல. கெட்ட வாழ்க்கை பார்க்கக்கூடிய பொருள் அடிப்படையில் இருக்கின்றது. உயிரோட்டமுள்ள வாழ்க்கை வேண்டும், மறைவானது. படைப்பாளன் ஒருவன் இருக்கின்றான், படைக்கப்படும் விதத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள். எப்படி ஒரே ஒரு அணு அது பல செல்களாகவும் திசுக்களாகவும் மாறி, பிறகு உடல் உறுப்புகளுடைய அமைப்புகளாக மாறி, எங்கெங்கு பொருத்தப்பட வேண்டுமோ அங்கெங்கு அது அசைந்து பின்னர் ஒரு முழு குழந்தையாக மாறி வெளியே வருகின்றது. அங்கு உங்களுக்கு அந்த குழந்தைக்கு உணவும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது, வெளிச்சமும் கிடையாது, காற்றும் கிடையாது, சுவாசமும் கிடையாது. யார் வளர்ப்பது? இறைவனுடைய அந்த மாபெரும் ஆற்றலை நீங்கள் இப்பொழுது உணர வேண்டும். உங்களுடைய தாய்மார்களின் வயிறுகளில் நீங்கள் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, காற்றும் இல்லை, வெளிச்சமும் இல்லை. தாயிடமிருந்தும் உங்களுக்கு உணவு கிடையாது. தாயுடைய இரத்தம் வேறு, உங்களுடைய இரத்தம் வேறு. எப்படி முழு வளர்ச்சியடைந்த ஒரு குழந்தையாக இறைவன் கொண்டு வருகின்றான், அப்படிப்பட்ட மாபெரும் ஆற்றல் மிக்க அந்த இறைவனுக்கும் இப்பொழுது இணை வைத்து டாக்டர்கள் எனக்கு கருத்தரிக்க வைப்பார்கள், மருந்துகளையும் மாத்திரைகளையும் கொண்டு. அவர்கள் வெளியிலேயே கருமுட்டையையும் அந்த ஆணனுவையும் இணைத்து பின்னர் அதனை என்னுடைய கர்ப்பத்தில் வைப்பார்கள், அவர்கள் வளர்க்கின்றார்கள். கர்ப்பத்தில் வைத்துவிட்டு பிறகு அதை வளர்ப்பது யார்? கேடுகளோடவே அந்த குழந்தை வளரும். பெரும் நலிவுடனும் உள்ளம் என்ற ஒன்று இல்லாமல் அந்த குழந்தை வளரும். நாம் இப்பொழுது உள்ளம் என்ற ஒன்றை தவறுவிட்டோம். மருந்துகள், மாத்திரைகள், டாக்டர்கள் என்ற அடிப்படையை கொண்டு பிறந்தல் முதலாக வளர்ந்த வரையில் இந்த முறையில் இறைவன் யார், எங்கிருக்கின்றான், எப்படி அவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்ற அந்த உள்ளத்தை தொலைச்சுற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்விதமாக இருக்கும் பொழுது வெளியில் நான் கருத்தரித்து பிறகு உள்ளே வைக்கின்றேன். ஏன் வெளியில கருத்தரித்து உள்ளே வைக்க முடியும்? வெளியிலே தெரிஞ்சபடி வளர்க்க வேண்டியது. எதுக்காக ஒரு கருத்துப்பை தேவைப்படுது? சேர்த்து வச்சுட்டா போதுமா? ஒரே ஒரு கரு, முட்டை கரு, பெண் அணு, அது கருத்தரிப்பதற்கு 8 முதல் 12 கோடி ஆண் அணுக்கள் தேவை. அதிலிருந்து ஒன்று மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அந்த கரு முட்டைக்கு ஏதுவானது எது என்பது மட்டும்தான் உடனே நடைமுறை தவிர மற்றவை அனைத்தும் நீங்கிவிடும். இந்த 8 கோடி 12 கோடியிலிருந்து ஒரு அணுவை, ஒரு ஆண் அணுவை அந்த முட்டைக்கருவுக்காக தேர்ந்தெடுப்பவர்கள் நீங்கள் தானா? எங்கேயாவது ஒன்று பிடிச்சி உள்ள தடித்த போதுமா? கருத்தடி வச்ச போதுமா? அந்த 12 கோடிகளில் ஒன்று மட்டும்தான் அந்த கருவணுக்கு உரியது. அது மட்டும்தான் அதனை ஈர்க்கும், அந்த கருவணை ஈர்க்கும், மற்றவற்றை நிராகரிக்கும். எவ்வளவோ பேர் இருக்கின்றோம், ஆண்களும் பெண்களும், கோடான கோடான கோடி மக்கள் இருக்கின்றார்கள். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணைத்தான் பிடிக்கின்றது. அதனைத்தான் நான் நினைவுபடி முடிச்சவர போலவங்களாம் பிடிச்சி வச்சு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மனம் அங்கு தேர்ந்தெடுக்கின்றது. இவ்விதமாகத்தான் படைக்கப்படும் நாளிலிருந்தே அதற்குரிய ஒன்று ஒன்று அந்த அணுவை அது தேர்ந்தெடுக்குமே தவிர நீங்கள் அதை இணைத்து வைப்பவர்களில்லை. மருத்துவர் முட்டாள்களை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். அந்த கருத்தெடுத்த பிறகு அது ஒழுங்காக இருக்குமா அங்கு தெரியாது. முழு வளர்த்திடக்கூடிய குழந்தை வரையில் அது தங்குமா அந்த கருவறையில் தெரியாது. அல்லது அது கருத்திரைவாகுமா அதுவும் தெரியாது. 9 மாதம் கழித்து நல்ல பிரசவமாக நிகழுமா அதுவும் தெரியாது. குழந்தை பிறந்த பிறகு பால் சுரக்குமா அதுவும் தெரியாது. மண்ணாங்கட்டிகளை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் டாக்டர்கள் என்று. கடைசியில் அறுவை சிகிச்சை செய்து அந்த குழந்தை எடுத்த பிறகு அதற்கு எந்த விதமான இம்யூனிட்டி, நோய் தடுப்பு சக்தி இருக்காது, உள்ளமும் கிடையாது, அறிந்துவிடும் சக்தியும் இருக்காது. கற்பிக்கப்பட்டவை தவிர உள்ளத்திலிருந்து நிகழக்கூடிய எந்த ஒரு சத்தியமும் அங்கு விளங்காது. நாம் என்று அந்த மருத்துவத்தின் காரணமாக அந்த நிலைக்கு ஏறக்குறைய வந்துவிட்டோம். நல்ல நிலையில் பிறந்திருந்தும் கூட அப்படியானால் இந்த வகையில் பிறக்கக்கூடிய இந்த டெஸ்ட் டியூப் பேபிகளும் நீங்கள் கருத்தரித்து செய்கிறீர்களே உங்களுடைய வெளிப்படை அறிவை கொண்டு அதில் எந்த நன்மையும் இல்லை. மனம் என்ற ஒன்று நீக்கப்பட்ட நிலையில் ஒரு பொம்மை உருவமாக அந்த ஒரு குழந்தை உங்களுக்கு கிடைக்குமே தவிர அது எத்தனை நாள் வாடும் என்று கூட உங்களுக்கு தெரியாது. கருவறையில் வெளியே வந்துவிட்டார். பெரும் கேடுகளை கொண்டு நம்முடைய வழிமுறைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் விஞ்ஞானத்தில் முன்னேறிவிட்டேன். இவர்கள் உண்மையில் விஞ்ஞானத்தில் முன்னேறியவர்கள் என்றால் எப்படி கருத்தரிக்கை செய்தார்களோ வெளியிலேயே வைத்து வளர்க்கட்டும். எதற்காக ஒரு கருவறை தேவைப்படுகின்றவர்களுக்கு? வீண் பெருமையும் அகம்பாவமும் ஆணவமும் தவிர நாம் பின்பற்றுவதில்லை. இறைவனுக்கு புறம்பாக படைப்பாளனை விட்டுவிட்டு நானும் படைப்பேன் என்று நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கான ஒரு சோதனை, ஒரே ஒரு உறுப்பில் ஒரு நோய் முடிந்தாலும் நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள் என்று. அந்த உறுப்பையே நீக்க வேண்டுமே தவிர அந்த நோயை நீக்க முடியாது. மீண்டும் அதனை உங்களால் வாட வைக்க முடியாது. இந்த சத்தியத்தின் மீது நாம் இப்பொழுது அந்த புத்தகத்திலிருந்து அறிவிக்கப்படக்கூடிய தெளிவு உணர்வுமையானால் இன்று உள்ளட்சம் கொள்கின்றோம். மனிதனுடைய நடைமுறைகளிலிருந்து எந்த ஒன்றையும் நான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்பதை. உள்ளட்சம் உடையோருக்கு இறைவன் வழிகாட்டுகின்றான், தன்பா வழிகாட்டுகின்றான். உங்களுடைய உள்ளத்தின் மீது சத்தியமாக இன்று நீங்கள் உணருங்கள். உங்களுடைய தேவை என்ன என்பதை அறிவித்துக் கொண்டிருப்பது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவின் புத்தகம் தான் தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை இப்பொழுது அறிய வேண்டும். இதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றதா? அறிவிப்பு, நான் சுகமாக வேண்டும், நாளைய வாழ்க்கை பற்றி ஒரு சிறு பயம் இருக்கின்றது, என்ன ஆகுமோ தெரியவில்லை என்று உள்ளத்திலிருந்து வருகின்றதா? யாரும் காதுகளில் போடுகின்றார்களா? நீ நாளைக்கு நல்லா இருக்க மாட்டேன், ஆனாலும் நாளைய வாழ்க்கை பற்றி ஒரு சிறு அச்சம் இருக்கின்றது, ஒரு கவலை இருக்கின்றது, என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ என்ற ஒரு கவலை. எனக்கு எல்லா அறிவும் இருக்கின்றது, இந்த கவலையும் சேர்ந்திருக்கின்றது. இந்த கவலை உயிரோட்டத்தை பாதிக்கும். அது வீண் கவலை என்று எண்ண வேண்டாம். உங்களுடைய நோய்கள் உருவாவதற்கு முன்பாக, உங்களுடைய உடல் படுகடைவதற்கு முன்பாக, பல காலங்களுக்கு முன்பாக, பல வருடங்களுக்கு முன்பாக அறிவிக்கப்படுகின்றது. கவலை என்ற ஒன்று உயிரோட்டத்தை பாதித்துக் கொண்டிருக்கின்றது, நீங்கள் அறிய மாட்டீர்கள். அந்த கவலை நீங்க வேண்டும். அது உச்சகட்டத்தை அடைந்து பயம் என்ற நிலைக்கு வரும்பொழுது இன்னும் வேகமாக மோசமடையும். உங்களுடைய உடல் உறுப்புகள் உயிரோட்டம் மேலும் மேலும் பாதிக்கப்படும். அந்த பயத்தினுடைய உச்சகட்டம் அதிர்ச்சிக்கு போகும்பொழுது ஒரு செகண்ட் ஒரு நொடியில உயிர் பிரிஞ்சிடும், உடல் சாய்ந்துவிடும் ஒட்டுமொத்தமாக. இறை உணர்வின் மீது வாட பழகி சொல்லுங்கள். இந்த புத்தகம் மட்டும்தான் சத்தியம், இது மட்டுமே புத்தகம். மற்ற புத்தகங்கள் அவ்வளவும் கடிசடைகள், சாக்கடைகள், நூலகங்கள் அவ்வளவும் சாக்கடைகள், கழிசடைகள். இந்த புத்தகத்துக்கு இணையாக அது கிடையாது. மறைவானவற்றை அறிவிக்கக்கூடிய மறைவிலிருந்து நீங்கள் பிறந்தீர்கள், ஒன்றுமில்லாத நிலையில் நீங்கள் பிறந்தீர்கள். அந்த ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து தான் நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டுமே தவிர, பிறந்த பிறகு அடிவினருக்கு சென்றுக்கூடிய நீங்கள் அந்த உருவத்தை கொண்டு உங்களால் ஒரு காலம் பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்பதை அறியுங்கள். சத்தியம் வேண்டும். சத்தியத்தின் முன்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய உருவங்கள் அவ்வளவும் எந்த அமைப்பிலிருந்து, எந்த ஒன்றுமில்லாத அந்த சக்தி திரட்சியிலிருந்து உருவாக்கப்பட்டீர்களோ, அந்த உயிரோட்டத்தை உருவாக்கக்கூடிய சக்தி திரட்சியின் பக்கம் வாருங்கள். கவலையும் பயமும் நீங்கினால் தவிர, நாளைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் எதனை பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அது நிகழும். சத்தியமாக தப்பிக்க முடியாது. கவலையும் பயமும் என்று நீங்க நாளைய வாழ்க்கை சுகமானது என்பதை அறிவிக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்க இறைவனுடைய வாக்கு உங்களுடைய உள்ளத்தில் அமைந்திருக்கிறது என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனம் என்பது சாதாரண விஷயம் அல்ல, மறைவானது. அந்த மனதில் இறைவனுடைய வாக்குகள். சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும். நீங்கள் மரணிப்பது நிச்சயம், மரணம் வரைக்கும் சுகமான வாழ்க்கையை வாழுங்கள். ஆனால் இவர்கள் கூறுவார்கள், நாமெல்லாம் ஒரு பிடி மண்ணாக போகின்றோம், ஒரு பிடி சாம்பலாக போகின்றோம் என்று. இறந்த பிறகு புதைத்தால் மண்ணாவீர்கள், இறைத்தால் சாம்பலாவீர்கள். இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய தத்துவம் என்று கூறுகின்றார்கள். அப்படித்தானே நெண்ணிக்கொண்டிருக்கின்றோம். கடைசியில் ஒரு பிடி மண் தானே, ஒரு பிடி சாம்பல் தானே நெண்ணிக்கொண்டிருக்கின்றோம். கடைசியில் என்பது நீங்கள் மீண்டும் படைக்கப்படுவீர்கள் என்பதை நம்ப வேண்டும், மீண்டும் எடுப்பப்படுவீர்கள் என்பதை நம்ப வேண்டும். யாரொருவர் வேதத்தை நம்பினாலும், யாரொருவர் கடவுளை நம்பினாலும், கடவுள் வழிபாட்டில் ஓரளவு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் சரி, இன்னொரு வாழ்க்கை இருக்கின்றது. மோட்சம் நரகம் என்ற வாழ்க்கை இருக்கின்றது. நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கூலி கொடுக்கப்படுவதற்காக என்பதை நாம் இன்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். அறிவித்தவன் இறைவன்றான். இந்த புத்தகம் அறிவிக்கும், வேறு எந்த புத்தகமும் அறிவிக்காது. எந்த வேத புத்தகமாக இருக்கட்டும், இந்து மதப்படியான வேத புத்தகமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதப்படியான வேத புத்தகமாக இருக்கட்டும், முஸ்லீம்கள் மதப்படியான வேத புத்தகமாக இருக்கட்டும், எந்த வேதமாக இருந்தாலும் சரி, மோட்சம் நரகம் என்ற ஒன்று உண்டு என்பதை அறிவிக்காத வேத புத்தகம் கிடையாது. இறுதி என்பது நான் மீண்டும் எடுக்கப்பட்டு என்னுடைய செயல்களுக்கான கூலி கொடுக்கப்படுவேன் என்று நம்பிக்கை கொள்கின்றோமே, அந்த இறுதி நம்பிக்கை இருக்குமானால் இன்று அந்த உள்ளட்சம் பிறக்கும். நாம் தப்பிப்பவர்கள் இல்லை, மரணத்தின் மூலமாக நாம் தப்பிப்பவர்கள் இல்லை, மீண்டும் எடுக்கப்படுவோம் என்பதன் மீது நாம் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும், உள்ளட்சம் கொள்ள வேண்டும். சத்தியம் இங்கிருந்து பேசுகின்றது. இதனை வேறு எந்த புத்தகத்திலும் பார்க்க முடியாது, வேத புத்தகத்தில் பார்க்க முடியும். அதுவும் இதுவும் ஒன்றிணைந்திருக்கும். இங்கு வேதம் இருக்கின்றது, சரிபார்த்துக் கொள்ளுங்கள். இது வேதம் தானா என்பதை, எந்த வேதத்தில் மறுமையை பற்றிய ஒரு செய்தி இல்லையோ அது வேத புத்தகம் இல்லை. நரகமும் மோட்சமும் ஒன்று என்று எந்த வேதத்தில் இல்லையோ அது வேத புத்தகம் கிடையாது. இது அறிவிக்கிறது, இது அங்கு இருக்க வேண்டும். இருந்தால் வேதம், அப்படி இல்லை என்றால் வேதம் இல்லை. இப்பொழுதும் நீங்கள் சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று நீங்கள் விரும்பக்கூடிய இந்த இடத்தில் நீங்கள் விரும்பக்கூடிய நீங்கள், உங்களுடைய வேதம் முழுமையாக இங்கு அமைந்திருக்கின்றது. இதிலிருந்து தான் நான் வேதத்தை சரிபார்க்க வேண்டும், இது இறை புத்தகமா இல்லையா என்பதை. இறைவன் மன்னிப்பவன். இதுவரையில் நான் வாழ்ந்த வாழ்க்கையில் இறைவனுக்கு புறம்பாக அலட்சியப்படுத்தி வாழ்ந்தேன். இப்பொழுது நான் அறிகின்றேன், இறைவன் மன்னிப்பவன். எல்லா வேதங்களிலும் இருக்க வேண்டும் மன்னிப்பவன் இறைவன் என்று. இன்னும் இறைவன் கருணை உள்ளவன், அனைத்து வேத புத்தகங்களும் இருக்க வேண்டும் இறைவன் கருணை உள்ளவன் என்று. இன்னும் இறைவன் என் மீது பொறுமையாளன். அனைவரும் நாம் நம்புகின்றோம். இன்று வரையில் நாம் செய்து கொண்டிருக்க அட்டகாசங்களுக்கு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்றால் இறைவன் எவ்வளவு பொறுமையாளன் என்பதை அறிய வேண்டும். எதற்காக பொறுமையோடு இருக்கின்றான்? அவர்களுக்கு விளக்கி சொல்லப்பட்டால் விளங்கக்கூடிய சக்தி அங்கு இருக்கின்றது என்பதன் காரணமாக இன்னமும் அது பாடாகவில்லை. இன்னும் வேதத்தின் பகுதிகள் அந்த உள்ளத்தில் இருக்கின்றன. அந்த வேதத்தின் பகுதிகள் அனைத்தையும் நான் பாடாக்குவதற்கு முன்பாக இறைவன் என் கதையை முடிப்பதில்லை. என் வாழ்க்கை என்பது சத்தியம் எங்கு ஒழித்துக் கொண்டிருக்கிற நிலையில், அதனை நான் இன்னும் செவியேற்றுக் கொண்டிருக்கிற நிலையில், நிச்சயமாக நான் வேதத்தின் பக்கம் இருக்கின்றேன். ஒரு அணுவளவு என்னிடம் நன்மை இருந்தாலும் அதனையும் இறைவன் கணக்கில் கொண்டு உங்களை வாழ வைப்பான். இப்பொழுதும் நாளைய வாழ்க்கையை பற்றி அறிவித்துக் கொண்டிருப்பவன் ஒரு கவலையையும் பயத்தையும் கொடுத்துக் கொண்டிருப்பன் இறைவன் தான். உள்ளட்சம் கொள்ளுங்கள், இதிலிருந்து நீங்கள் விலகுபவர்கள் இல்லை. என்னுடைய அனுமதி இன்றி அனைத்து நன்மைகளும் என்னை மருந்து மட்டும்தான். கவலை நீங்க வேண்டும், அமைதி பெருக வேண்டும். அந்த அமைதி உங்களுக்கு கிடைக்கும் நேரமெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை சீராகி கொண்டிருக்கின்றது. நாளைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய இன்று நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கை. ஒவ்வொரு வேதமும் உங்களுக்கு வேதத்தின் வாக்குகளாக அறிவிக்கப்பட இருக்கிறது. இன்று முதலாக இனி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முடியும் வரையில் உங்களுக்கான செய்திகள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நேற்று எப்படி வாழ்ந்தீர்கள் அதை பற்றி இறைவனுக்கு அவசியமில்லை. இன்று அறிவிக்கப்படும் பொழுது இனி வரக்கூடிய வாழ்க்கை தான் உங்களுக்கு எஞ்சியிருக்கக்கூடிய நாட்கள். அதில் நீங்கள் சுகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று அறிவித்துக் கொண்டிருப்பவன் ஏற்கனவே உங்களுடைய பாவங்கள், உங்களுக்கு 80 வயதானாலும் சரி 70 வயதானாலும் சரி, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிட்டன என்பதற்கான ஒரே அடையாளம். உங்களுடைய நாளைய வாழ்க்கையை பற்றிய அச்சத்தையும் என் பக்கம் திரும்புங்கள், அமைதியை விரும்புங்கள் என்ற அந்த எண்ணத்திற்கு நான் செவிசாய்ப்பதும், நான் இதுவரையும் செய்த பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட்டு விட்டேன், இனி என்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுது நான் இறைவனை நம்பிக்கை கொள்கின்றேன். அந்த இறைவனை நம்பிக்கை கொள்வது என்பது உணர்வின் அடிப்படையில். இறை என்பது உணர்வு, பார்க்கக்கூடிய பொருள் அல்ல. அந்த உணர்வு உங்களுடைய நெஞ்சம் சம்பந்தப்பட்டது, கட்டிடங்கள் சம்பந்தப்பட்டதல்ல. ஒவ்வொருவரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு கட்டிடம் வைத்துக்கொண்டு இது இறையிலும் இறையிலும் என்று கூறுகின்றீர்கள். அப்படியானால் இங்கு இறைவன் பேசிக் கொண்டிருக்கின்றான், இந்த உள்ளத்தைத்தான் நான் கவனிக்கின்றேன். எனக்கு அது அடிபணிந்திருக்கின்றதா, எனக்கு செவிசாய்க்கின்றதா, எனக்கு மரியாதையும் மதிப்புகின்றதா, என்னை போற்றுகின்றதா, எனக்கு பக்தியோடு இருக்கின்றதா, எனக்கு பயபக்தியோடு இருக்கின்றதா என்பதையெல்லாம் இங்கு அவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய கட்டிடங்களில் அல்ல. தனித்தனியே முறையே ஒவ்வொருவருக்கும் இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், கூட்டாக அல்ல. நான் இறுதியிலும் தனித்தனியாக நாம் கேள்விகளுக்கு கேட்கப்படுவோம். என்னுடைய குற்றங்கள் என்னுடைய நன்மைகளுக்காக வேண்டி, தீர்ப்புக்காக வேண்டி. அப்பொழுதும் கூட்டம் கூட்டமாக இல்லை. நீங்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களா, நீங்கள் சொர்க்கத்தை போங்கள், நீங்கள் கிறிஸ்தவத்தை சார்ந்தவர்களா, நீங்கள் நரகத்திற்கு போங்கள் என்று கூட்டம் கூட்டமாக அனுப்புவதில்லை. தனித்தனியே முறையை இறைவன் உங்களை விசாரிக்க இருக்கின்றான். இதுவும் இந்த புத்தகம் அறிவிக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த கேடுகளில் வாழ்ந்தேனோ அதற்குரிய தண்டனையும் உண்டு, எந்த நன்மைகளை நான் பின்பற்றினேனோ அதற்குரிய சாதகமான அழகான கொலியும் உண்டு என்பதை நான் இங்கு நம்ப ஆரம்பிக்க வேண்டும். இப்பொழுது நான் அறிகின்றேன், தனித்தனிய முறையை தான் கேள்வி கணக்கும், அதற்குரிய அந்த நன்மைகளுக்கு கூடியும் தீமைகளுக்கு கூடியும் நிச்சயமாக நான் கொடுக்கப்படுவேன். அதனுடைய பகுதிகள் இப்பொழுது வேதனைகளாக இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் உருவத்தைத்தான் பார்க்கப் போகின்றீர்களா, இந்த உறுப்பு கெட்டுவிட்டது, அந்த உறுப்பு கெட்டுவிட்டது, உறுப்புத்தான் பார்க்கப் போகின்றீர்களா, அல்லது நான் கூறுகின்றேன் சுகமாகுங்கள் என்று ஒட்டுமொத்தமாக என்னை நம்பிக்கை கொள்ளப் போகின்றீர்களா? இந்த நம்பிக்கைக்கு ஆதாயம் நான் கொடுக்கக்கூடிய அமைதி. அந்த அமைதியில் உயிரோட்டம் பெருகும். இந்த அமைதிக்கு விரோதமாக கவலையோ பயமோ துக்கமோ ஆற்றாமையோ அவசரமோ ஆதங்கமோ இருக்குமானால் உயிரோட்டத்தை பாதிக்கும். நீங்கள் விரும்பக்கூடியது, நான் எதனை விரும்பினாலும் அது நீங்கள் விரும்பவில்லை. எனவே உங்களுக்கு மனிதர்கள் கொடுத்த வாக்குகளின்படி நீ பிழைக்க மாட்டாய், அப்படித்தான் இருக்கும் என்று கூறும் பொழுது உங்களுக்கு பயம். மனிதர்களை நம்பும் பொழுது பயமும், இறைவனை நம்பும் பொழுது அமைதியும். அமைதியில் உயிரோட்டம், பயத்தில் உங்களுக்கு உயிரோட்டம் பாதிக்கப்பட்டு இன்னும் பல நோய்களுக்கும் இருக்கும் நோய்களும் அதிகமாவதற்குரிய அந்த பாதையில் நீங்கள் அமைந்துவிடுவீர்கள். உள்ளட்சம் உடையவர்களாக இன்று நாம் திரும்ப வேண்டும். எனக்கு எந்த கதியும் இல்லை என்று கூறும் பொழுது பயம் ஏற்படுகின்றது. இறைவன் ஒருவனை தவிர இல்லை என்பதை, உன்னை தவிர கதியில்லை, ஆனால் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இறைவனை நம்ப சொல்கின்றீர்கள், பதிலில்லை, வேறு என்ன வழி மீண்டும் படையிலைக்கு செல்வதை தவிர என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரும் மரணத்தை அடையும் பொழுது விரும்புவீர்கள் வாழ வேண்டும் என்று, அந்த நேரத்தில் மறுக்கப்படும். அது ஒரு கெட்ட மரணமாக அமையும். திருப்தி அடையாத ஆன்மாவாக நம்மை விட்டு நீங்கும். இன்று நாம் அச்சம் கொள்ள வேண்டும், மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, அங்கு உங்களுக்கான தீர்ப்பு. அவனை நிராகரித்த நிலையில் நீங்கள் இறந்தீர்களா, அவனை மறுத்த நிலையில் நீங்கள் இருந்தீர்களா? அவனை கைவிட்ட நிலையில் நீங்கள் இருந்தீர்களா? அலட்சியப்படுத்தினீர்களா? இறுதியில் அவன் பக்கம் திரும்பினீர்கள், எல்லாம் தொலைத்த பிறகு அந்த நேரத்தில் அவன் உங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கவில்லை, உங்கள் சதையை முடித்தான். இப்பொழுது உங்களுக்கான வாழ்க்கை நாம் கூறினாமே ஒரு பெரிய சாம்பிரதான் என்று கடைசியில் அந்த நரக வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் திரும்பாதீர்கள், சிறப்பான வாழ்க்கை எனக்கு மோட்சம் என்ற வாழ்க்கை உண்டு என்று இப்பொழுது உங்களுடைய மனதில் கொள்ளுங்கள். மனிதர்கள் கூறிக்கொண்டிருப்பது போல் ஒரு பெரிய மண்ணாகவும் ஒரு பெரிய சாம்பலாகவும் என்று அந்த எண்ணத்தை நீக்கிவிடுங்கள். கெட்ட எண்ணம், கெட்ட வழிமுறை, கெட்ட நம்பிக்கை, இறுதியில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் உங்களுடைய கூலிக்காக வேண்டி. நீங்கள் மதங்களை சார்ந்தவர்கள், வேதங்களை கொண்டிருப்பவர்கள், ஒவ்வொரு வேதமும் அறிவிக்கும் இறப்பிற்கு பிறகு கூலி கொடுக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை உண்டு, நரகம் மோட்சம். இப்பொழுது நான் ஒரு பெரிய சாம்பல் தான் என்று கூறக்கூடியவர்கள் நரகத்தில் தான் அந்த சாம்பலை பார்க்க முடியும். அந்த வார்த்தையை கூறக்கூடாது, அந்த விதமான ஐதீகங்களை கொள்ளக்கூடாது. எனக்கு சாம்பல் இல்லை, சாம்பல் கூடாது, நரகம் என்று அந்த ஒன்று கூடாது, நெருப்புக்குரிய அந்த நீர் பூத்தது கூடாது, அதனை நான் வழங்கக்கூடாது, என்னவும் கூடாது என்று இப்பொழுது உங்களுடைய மனதில் கொள்ளுங்கள். நீர் பூத்த நெருப்பாக நான் அதனை சிறுநீர் என்றும் கூறுகின்றேன். பயப்படுங்கள், வேண்டாம், மோட்சம் வேண்டும் என்று விரும்புங்கள். அதுதான் உங்களுடைய உள்ளத்தில் இருப்பது. குளிர்ச்சியும் மோட்சமும் அழகும் மேன்மையும் சுகமும் இறைவனுடைய பொருத்தமும் எனக்கு வேண்டும் என்று விரும்புங்கள். உள்ளட்சம் கொள்ளுங்கள், நான் நீர் போத்து நெருப்பாக மாறிவிடுவேன் என்று இறுதியாக நரகத்தில் நுழைவேன் என்று நீங்கள் முடிவு செய்யாதீர்கள். மாதம் கெட்ட ஒரு முடிவு. இன்று ஒவ்வொரு உறுப்பாக நாசமாகிக் கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு உறுப்பாக மரணமடைந்து கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு உறுப்பாக சாம்பலாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலை நிகழக்கூடாது. இறைவனுடைய வாக்கம் இருக்கின்றது, என்னை மட்டுமே, என்னுடைய உணர்வின் மட்டுமே நீங்கள் நிலைத்திருங்கள். என்னுடைய உணர்வு அழகானது, சுகமானது, ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஏற்புதலில் என்னிடம் நீங்கள் தஞ்சமடையுங்கள், என்னிடம் நம்பிக்கையை கேளுங்கள். என் இறைவனே, இந்த உள்ளம்தான் எனக்கு வாழ்க்கையினுடைய ஆணித்தரமான அச்சாரமாக இருக்கின்றது, ஆணி வேறாக இருக்கின்றது. நம்பிக்கை கொண்டேன், இங்கிருந்து என்னுடைய வாழ்க்கை பிறக்கின்றது. நம்பிக்கை கொண்டால் உயிரோட்டம் நன்றாக இருக்கின்றது. நான் வெறுத்துவிட்டால் மனம் வெறுத்துவிட்டது, வாட விரும்பவில்லை, வாழ்க்கையை வெறுத்துவிட்டது, உயிர் வாடவும் விரும்பவில்லை. நான் தற்கொலை செய்து கொள்கின்றேன். அப்படி இல்லை என்றால் யாராவது என்னை கருணை கலை செய்து விடுங்கள். நரகம் நிச்சயம். இறைவனுடைய அனுமதியின்றி நம்முடைய உயிர் பிரியக்கூடாது. அவனுடைய அனுமதி வரும் பொழுது எப்பொழுது என்று அவன் உங்களுக்கு அறிவிக்கவில்லை. உங்களுடைய மரணம் எப்பொழுது என்று யாருக்கும் அறிவிக்கப்பட்டதாக இல்லை. ஆனால் டாக்டர்கள் அறிவிப்பார்கள், நீ 3 மாதம் இறந்து போ, 6 மாதம் இறந்து போவேன். கெட்ட மனிதர்கள், கெட்ட வழிமுறைகள். நாம் சரிகெட்ட ஒரு சமுதாயத்தில் அங்கத்தினர்களாக இருந்து நீர் போத்து நெருப்பாக நான் இறைவனுக்கு மாறிவிடுவேன் என்ற அந்த கொள்கையையும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் நல்லறிவிப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. உள்ளட்சம் கொள்ளுங்கள், இறுதியில் நான் சாம்பலாக மாட்டேன் என்ற அந்த உள்ளட்சம் கொள்ளுங்கள். நான் மோட்சத்திற்கு செல்பவன் இறுதியில் என்ற அந்த எண்ணத்தை கொள்ளுங்கள். யாரொருவரும் இனியும் சரி, இறுதியில் ஒரு பெரிய சாம்பல் தான் என்று கற்றுக்கொடுத்த இந்த மனிதர்கள் சப்பித்த கெட்ட வார்த்தையை விட்டுவிடுங்கள். மோட்சத்திற்குரியவன் நான் நெருப்புக்கு இரையாகி சாம்பலாக போவன் இல்லை. இறுதியிலும் சரி, மோட்சத்திற்குரிய நான் வாட விரும்புகின்றேன் என்று நீங்கள் விரும்புங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுடைய ஒவ்வொரு பேச்சையும், ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் பக்கம் திரும்புங்கள், உள்ளட்சத்தோடு வாடுங்கள். அவன் உங்களுக்கு அனுமதி அளிப்பான், அமைதியை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமையும். எனக்கு மரணம் இது என்று எப்பொழுது நான் எண்ணுகின்றேனோ கெட்ட எண்ணத்தை நான் கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் இறைவன் எவருக்கும் அறிவிப்பதாக இல்லை மரணம் எப்பொழுது என்று. இவ்விதமாக அழகான முறையில் இன்னும் எனக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில், சுகமான சூழ்நிலையில் நான் மரணிக்க வேண்டும். ஆனால் மற்றவர்கள் கேட்பார்கள், நல்லாத்தானே இருந்தார், ஏன் இறந்து போயிட்டார்கள், அப்படித்தானப்பா இறக்கணும், இங்கே பிடுங்கி அங்கே பிடுங்கி நாசகம் குத்தி குதறி எப்படியா இறக்கணும், இதுதான் மரணம் என்று மக்கள் நம்புவார்கள். சுகமான நிலையில் மரணிக்க வேண்டும். அவ்வளவு பொறிப்புடன் இருக்கக்கூடிய நிலையில் இறைவனோடு நான் திருத்தியிருந்த நிலையில் நான் மன்னிக்க வேண்டும். அவன் என்னை பற்றி திருத்தியிருந்த நிலையிலும் நான் என்னுடைய உயிரை மீட்க வேண்டும். விரும்புங்கள், நடநிலையில் இறக்கணுமா அல்லது கை காலெல்லாம் போய் இறக்கணுமான்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, நடநிலையில் இறக்க வேண்டும் என்று. ஆனால் ஊர் மக்கள் கேட்பார்கள், நல்லா தான் இருந்தாலும் ஏன் இறந்து போயிட்டாரு, அப்படி தான் போய் இறக்கணும்னு சொல்லிக் கொடுத்தது, யாரோ கொண்டுட்டாங்க உங்களை என்று. ஆனால் டாக்டர்கிட்ட மாற்றி அவன் கொலை செஞ்சுட்டா கடவுள் கொலை செஞ்சுட்டான் சொல்லுவான், கெட்ட மனிதர்கள், கெட்ட வழிமுறைகள், கெட்ட சமுதாயம், தனித்து நின்றால் நீங்கள் இறைவனோடு இணைந்து கொள்வீர்கள். You are created as an individual. Stay as an individual and leave your individuality with Allah. Allah will help you until the end, the endless end. After the birth, rebirth, you will be going to the heaven, not to the hell. எண்ணத்தின் மீது சத்தியமாக இது மட்டுமே புத்தகம். அத்தியாயம் 2:2 இதுவே புத்தகம். இதில் எத்தகைய சந்தேகமே இல்லை, சத்தியம் அடித்துக் கொண்டிருக்கின்றது என்று இதை மட்டும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். There is no doubt in it at all. Let's face only the truth. Abide by it, you live happily here and thereafter, hereafter also. Reject it, you will die here miserably and there is hell for you tomorrow. சந்தேகம் இல்லை, சத்தியத்தின் மீது நீங்கள் நிலைத்திருங்கள். இது மட்டுமே புத்தகம். கடுசடைகளை நம்பாதீர்கள், மனிதர்கள் என்று எந்த புத்தகத்தையும் நம்பாதீர்கள். பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் புக் இன் யுவர் லைப்ரரிஸ் ஆர் நத்திங் பட் கட்டர். குப்பை தொட்டிகளை தேவை கிடையாது. உள்ளச்சம் உடையோருக்கு இதனை நிறைவேற்றிக் கொள்ள எனக்கு சக்தி இல்லையே, நான் வாழ்ந்து ஆக வேண்டுமே என்று இந்த பரிதவிப்பை கொள்ளும் பொழுது இறைவன் ஒருவன் உங்களுக்கு இருக்கின்றான், அமைதியை கொடுக்கின்றான். உங்களுடைய வாழ்க்கை துல்லியமாக அழகான முறையில் நன்மையின் பக்கம் அது முன்னேறும் என்பதை இன்று நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். எந்த நோயும் உங்களுக்கு கிடையாது. உடல் உறுப்புகளை கொண்டு உருவ வழிபாடு செய்து கொண்டிருக்காதீர்கள். நோய்கள் கிடையாது, உறுப்புகளில் கிடையாது. உயிரோட்டத்தில் உயிரோட்டம் சிறக்க வேண்டுமென்றால் மனதிற்குரிய சத்தியத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை இறைவன் அனுமதி என்று நீங்கள் நம்பிக்கை கொள்பவர்கள் இல்லை, கொள்ள முடியாது. அந்த இறைவனர்கள் மீது நினைத்திருங்கள், பயபக்தியோடு இருங்கள். நிச்சயமாக நம் இறைவன் நம்மையும் நம் சந்ததிகளையும் வாழ்நாள் முழுமையும் பாதுகாத்து மறுமையிலும் நமக்கு சொர்க்க வாழ்க்கைக்கு ஈடேற்றம் புரிவானே. அந்த வாழ்க்கையின் மீது இன்று நீங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாக உள்ளச்சமுடையவர்களாக வாழ்ந்துவார்கள். நிச்சயமாக உங்கள் இறைவன் உங்களை பாதுகாக்க போதுமானவன். தனித்தனியே முறையை அமைந்து விடுங்கள். கூட்டு வாழ்க்கை கூடாது. இறைவன் ஒருவன் போதுமானவனாக இருப்பான் உங்களுக்கு அனைவருக்கும். நம் இறைவன் நம்மை பாதுகாக்க போதுமானது.